தமிழர்களின் சிந்தனை பாரம்பரியத்திற்கும் ஐரோப்பிய அல்லது மேலை சிந்தனை பாரம்பரியத்திற்கும் உள்ள ஒற்றுமைகள் விளக்க வேறுபாடுகளை பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமா?
மெய்யறிவை சிந்தனை அப்படிங்கும் போது நம்ம நினைப்போம் மெய்யறிவு தானே அது எல்லாருக்குமே பொது அப்படின்ட்டு நம்ம நினைச்சா அது உள்ளபடி அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியல. இப்ப கிரேக்கர்களுடைய சிந்தனையை பார்க்கும்போது அது வந்து ஐரோப்பிய சிந்தனைக்கு வித்து அதுதான். அப்ப அங்க வந்து அரிஸ்டாட்டல் பிளேட்டோ போன்றவர்களுடைய சிந்தனை போக்கு ஓரளவு தமிழ சிந்தனையோடு ஒத்து வருது, ஆனா முற்றிலும் ஒத்து போகுது அப்படின்னு சொல்ல முடியாது. பிளேட்டோடைய கருத்துக்கள் வந்து சைவ சித்தாந்தத்துக்கு நிறைய ஒற்றுமை உள்ள ஒன்று என்று சொல்லலாம். ஆனா பிற்காலத்துல ஐரோப்பிய சிந்தனை அப்படிங்கும் போது இந்த கிரேக்கருடைய தாக்கத்தின் காரணமாக எழுந்த ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லணும். அது எப்படி இருந்துச்சுன்னா 16, 17 நூற்றாண்டுல டேவிட் ஹியூம், காண்ட், டேகார்ட், லைப்னிட்ஸ் போன்றவர்கள் உருவாக்கிய ஒரு தத்துவ நெறி. அதுல சில ஒற்றுமைகள் இருக்கு, அதை நான் கொஞ்சம் லேசா சொல்றேன்னு. அப்ப முதல் முதல்ல நம்ம டேகார்ட் அப்படிங்கிறது தான் அவர் தான் ஃபாதர் ஆஃப் வெஸ்டர்ன் பிலாசபி அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு அவருடைய மெடிடேஷன்ஸ் அப்படிங்கு வரும்போது அதுல ஒரு கருத்து, அதாவது அப்போடிக்டி சர்டன்டி அப்படிம்பாரு ஒரு இடத்துல. அதாவது எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லாத வகையில உண்மை என்ற உறுதி இருக்கு, அந்த மாதிரியான முறையில இருக்கு அப்படின்ட்டு. அந்த அப்போடிக்டிக் சர்டன்டி என்பதுதான் சைவ சித்தாந்தத்தில் ஐயம் திரிபு இன்றி அப்படின்ட்டு இருக்கின்ற உண்மை உணர்வு அப்படின்னு வரும். அது அது வந்து ஒரு ஒற்றுமை கூறு. ஆனா வெள்ளக்காரங்க, அதாவது குறிப்பா அந்த பிரிட்டிஷ் பிலாசபர்ஸ் எல்லாம் டேகார்டை ஒழுங்கா புரிஞ்சுக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா அதே சமயத்துல இந்த ஜெர்மானிய பாரம்பரியத்துக்கும் தமிழ பாரம்பரியத்துக்கும் நிறைய பல ஒற்றுமைகள் இருக்கு. எப்படின்னா அவங்க இந்த ஹெர்மனூட்டிக்ஸ் அப்படின்ட்டு ஒரு மெத்தடாலஜி முறையியல், அது வந்து கிரேக்கர்கள் உருவாக்குனது தான். ஆனா அது பிற்காலத்துல நிறைய வளரல. பிற்காலத்துல எப்படி அது வளர்ந்துச்சு அப்படின்னா பிப்ளிக்கல் ஹெர்மனூட்டிக்ஸ் அப்படிங்கிற துறையில தான் அது வளர்ந்துச்சு. அது இப்ப 18வது நூற்றாண்டு வரைக்கும் அது வந்து இந்த மாதிரி எக்ஸஜெட்டிக்கல் ஹெர்மனூட்டிக்ஸ், இந்த பைபிளை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது இன்டர்பிரேட்டிவ் அப்படிங்கிற முறையில தான் அது இருந்தது. ஆனா அதுக்கு பிறகு ஐரோப்பாவில் பிரான்ஸு, இத்தாலி போன்ற நாடுகளில் ஃபிலாசபிக்கல் ஹெர்மனூட்டிக்ஸ் அப்படின்னு அது வளர்ந்தது. அதுதான் இன்டர்பிரிட்டிவ் சயின்ஸ். அந்த ஃபிலாசபிக்கல் ஹெர்மனூட்டிக் ட்ரெடிஷன் தான் அந்த பாரம்பரியத்தில் வந்தவர்கள் தான் ஓரளவு தமிழர்களோடு ஒத்து போகிற அளவுக்கு சிந்தனையில் இருக்காங்க. அதில் மிகவும் சிறப்பானவர் ஹைடகர். அந்த ஹைடகர் அப்புறம் அவருடைய மாணவர் கடாமர், ஹைடகருடைய பெரிய நூல் வந்து பீயிங் இன் டைம். அவருடைய மாணவர் வந்து கடாமர், அவர் எழுதுனது வந்து ட்ரூத் அண்ட் மெத்தட். இந்த இரண்டு நூல்களையும் நான் நிறைய படித்து அதன் பிறகுதான் நான் வந்து ஆங்கிலத்தில் எழுதும்போது சைவ சித்தாந்தம் இவற்றையெல்லாம் பற்றி எழுதும்போது அந்த நடையில நான் எழுதுறது. இன்னொன்று வந்து பால் ரிக்கோ அப்படின்ட்டு ஒரு பிரெஞ்சு பிலாசபர், அவர் வந்து அவருடைய புத்தகத்தில் சிறந்த ஒன்று இந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் அப்படின்னு வரும். அப்போ இப்பேற்பட்ட ஹைடகர், கடாமர், ரிக்கோ போன்ற சிந்தனை சிற்பிகள், தத்துவ ஞானிகள் தமிழ சிந்தனையோடு நெருங்கிய தொடர்பு உடையவர்கள். இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கும்போது, அவங்க சொல்ற அந்த ஃபிலாசபிக்கல் ஹெர்மனூட்டிக்ஸ், ஹெர்மனூட்டிக்ஸ் என்ற அதுதான் தமிழர்களுடைய மெய்யறிவு சிந்தனையும் முறையியல். அதை நம்ம வந்து தொல்காப்பிய காலத்திலேயே நம்ம பார்க்குறோம். தொல்காப்பியருடைய சொல்லதிகாரத்தில் கடைசி சூத்திர நூல்நெறி அப்படின்னு ஒரு சொல் வரும். அந்த நூல்நெறிக்கு சரியான உரை இதுவரைக்கும் அமையவே இல்லை. நூல்நெறி என்றாலும் ஹெர்மனூட்டிக்ஸ் என்றாலும் ஒன்று தான். அந்த நூல் உத்தி என்ற கருத்து மரபிய சூத்திரம் கடைசி சூத்திரத்தில் வரும். அது மிக மிக பழமையான ஒரு கருத்து. ஒரு நூலை சரிவர புரிந்து பிழையர புரிந்து கொள்வதற்கு சில உத்திகள் இருக்கு, அவை தான் நூல் உத்திகள் என்று அவங்க சொல்லுவாங்க. இந்த நூல் உத்திகள் என்ற கருத்து தான் ஹெர்மனூடிக் சயின்ஸின் அடிப்படை. ஹெர்மனூடிக் சயின்ஸ் என்பது ஒரு முறையியல், அறிவியல் துறையில் இதுதான் எல்லா அறிவியல் துறைக்கும் மூலமான ஒரு முறையியல். இந்த மூலமான முறை ஒரு பகுதி தான் இந்த பாசிட்டிவ் சயின்ஸ், எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸ் அப்படின்னு சொல்றோமா இல்லையா அது. ஆனால் இதையும் உள்ளடக்கி இன்னும் மகிழ்ந்து செல்வது நூலியல் முறையியல். இந்த நூலியல் முறையியல் தான் மெய்கண்டாருடைய சிவஞான போதத்தில் பறக்க பறக்க ஆழமாக மிக மிக விரிவாக இருக்கின்ற ஒரு முறையியல். நீங்கள் பார்க்கலாம் சிவஞான போதத்தில் 12 சூத்திரங்கள், அதில் 64 வெண்பாக்கள் இருக்கும், உதாரண வெண்பாக்கள். அங்கே வந்து ஒரு உரை இருக்கு. அவர் சூத்திரத்தை மாத்திரம் எழுதலை மெய்கண்டார், மெய்கண்டார் வந்து அதுக்கு ஒரு உரையும் எழுதியிருக்கின்றார். அந்த உரை வந்து காண்டிகை உரை. அந்த காண்டிகை உரையை பற்றி தொகா பெற்ற விளக்கம் தர்றாரு. ஒரு சூத்திரத்தை விளக்கும்போது விட்டகவின்றி விரிபடு பொருந்தி சுத்திய சூத்திரம் முடித்தர் பொருட்டா ஏது நடையினும் எழுத்து காட்டினும் மேவாங்குடைய மெய் நெறித்ததுவே அப்படின்ட்டு மெய் நெறித்து அப்படின்னு வந்துடும். ஆக இந்த மெய் நெறித்து அதுக்கு ஏது எடுத்துக்காட்டுகள் காட்டி அதன் வழியாக உன்னை நிறுத்துவது தான் அந்த ஹெர்மனூடிக்ஸ் சயின்ஸின் ஒரு நுட்பம். அப்போ தமிழ சிந்தனை அனைத்துமே இந்த முறையிலே அடிப்படையாக கொண்டு அறிவியல் நெறியிலே சென்ற ஒரு பண்பாடு. அப் அதில் மிக மிக சிறப்பான ஒரு நூல் வந்து சிவஞான போதம். அந்த சிவஞான போதத்துக்கு கொஞ்சம் நெருங்கி வர்றது தான் ஹைடெக்கருடைய பீயிங் இன் டைம். அந்த பீயிங் இன் டைம் அப்படின்னு அதில் வந்து ஃபிலோசாஃபிக்கல் மெத்தட் அப்படிங்கும்போது அது வந்து ஹெர்மனூடிக் சயின்ஸ் அப்படி ஏறக்குறைய சொல்லலாம். ஆனால் அவங்க ஃபிலோசாஃபிக்கல் ஹெர்மனூடிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து அப்போ கடாமருடைய ட்ரூத் இன் மெத்தட், அதுவும் ஃபிலோசாஃபிக்கல் ஹெர்மனூடிக்ஸ் தான். அப்போ இந்த மாதிரி அந்த ஹெர்மனூடிக்ஸ்லேயே பல பல ஒற்றுமை வேற்றுமைகள் இருக்குது. அதனால் தமிழர்களுடைய ஹெர்மனூடிக்ஸ் ட்ரெடிஷன் அப்படின்னு வரும்போது அதுக்கு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன், அது பெடகாகிக் ஹெர்மனூடிக்ஸ் அப்படின்னு ஒரு பேர். அந்த பெடகாகிக் ஹெர்மனூடிக்ஸ் தான் அந்த வெள்ளக்காரங்களுடைய ஹைடெக்கர், கடாமர், பிக்கோ அவங்களுடைய ஹெர்மனூடிக்ஸ்லேருந்து வேறுபடுத்தி ஒரு தனித்துவத்தை காமிக்கின்றது. அது எப்படின்னா ரொம்ப சிம்பிளாக உள்ளபடி அது இந்த புரிஞ்சிக்கிறது ரொம்ப கடினமான ஒன்றல்ல. அது எப்படின்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா. அப்போ முகம் வந்து ஒரு நூல், அதுக்கு புற உரு உதை உரு என்று இரண்டு உருக்கள் இருக்கின்றன. அந்த புற உரு தான் அகத்தின் அழகு அப்படின்னு சொல்கிறதுக்கு மூலமாக இருக்கின்ற முகத்தே தெரியும்னா முகத்தில் இருக்கின்ற கோடுகள் அல்லது சுழிகள் இது போன்றவை வைத்து தான் அவங்க கோபமாக இருக்கிறாங்களா சந்தோஷமாக இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அகத்தை பற்றி சொல்கிறோம். அகத்தை வந்து நம்ம லேசில் தொட முடியாது, முகத்தை கண்ணால் பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரியான மெத்தடாலஜி, முகத்தை பார்த்து நம்ம ஆழமாக புரிந்து இருக்கின்ற அகத்தை பார்ப்பது, அதை தான் மெய்கண்டார் செய்கிறாரு. இந்த உலகம் வந்து தோன்றி நின்று அழிகின்ற சுற்றுப்புறுக்களால் ஆனது, இதையெல்லாம் கடந்த இறைவன் இருக்கின்றான். அந்த அப்போ இந்த புற உரு புதை உரு என்ற அடிப்படையில் தான் இறைவன் இருக்கின்றான், அந்த மாதிரியாக இருக்கின்றான் என்று நம்ம மெய்கண்டார் முடிச்சிடுறாரு. ஆனால் இப்பேற்பட்ட பெடகாகிக் ஹெர்மனூடிக்ஸ் ஹைடெகிரிட்டில் கெடாமர்ட்டில் ரிக்கோர்ட் இல்லை நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் ஹைடெக்கர் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா ஒரு ஒரு முக்கியமான ஒரு கருத்தை கொண்டு வந்தால் டெம்போராலிட்டி ஆர் டைம் கான்சியஸ்னஸ் அப்படின்ட்டு அறிமுகப்படுத்தி இந்த டெம்போராலிட்டி அப்படிங்கிறத உள்ளபடி தமிழில் வந்து தொழிலா பிற்காலத்திலேயே நம்ம கண்டுகொண்ட ஒரு காலத்தை பற்றி ஒரு ஆராய்ச்சி, அதை திறம்பட ஹைடெக்கர் செஞ்சிருக்கிறாரு. அது எப்படின்னா கால உணர்வு இரண்டு வகை, ஒன்று வந்து குறிப்பு காலம், இன்னொன்று சுட்டு காலம். இந்த சுட்டு காலம் அப்படிங்கிறது சந்திர சூரியன் இந்த மாதிரி இயக்கங்களை வைத்து இந்த மாதிரி பொருட்கள் இயக்கங்களை வைத்து கணிப்பது. ஆனால் அந்த கணிப்புக்கு உதவுவது மாநில உள்ளத்தில் இருக்கின்ற குறிப்புணர்வு. அது ஏன்னா நாளைக்கு இதை செய்ய போகிறேன் இப்படி செய்ய போகிறேன் அப்படிங்கிற அந்த குறிப்பு இருக்குல்ல, அந்த குறிப்பு உணர்வு இல்லை அப்படின்னா இந்த சுட்டுக்கால உணர்வு வராது. அப்போ அந்த கால உணர்வை குறிப்பு காலம் என்றும் சுட்டுக்காலம் என்றும் தொல்காப்பிய காலத்திலேயே வகுத்துட்டாங்க. ஆக இந்த மாதிரி போகும்போது அந்த குறிப்பு கால உணர்வு எப்படி வருது அப்படின்ட்டு ஹைனக்கு நல்ல ஆராய்ச்சி செஞ்சாரு. ஆனால் அது முடிவுக்கு கொண்டு போகல, இதுதான் அவர் பாதிலே நின்றுட்டார். அப்ப திருமுறை காலத்துல கால உணர்வை இல்லாம போகலாம், காலத்தை கடந்து மனித அறிவு இருக்க முடியும், அந்த கால உணர்வு வந்து விழுங்கும், ஆன்மா விழுங்கும் அப்படிலாம் வரும். அது எப்படி அப்படிங்கும்போது மேயனார் ஒரு நல்ல விளக்கத்தை தராரு. அதாவது சுற்றுணர்வா ஒருவன் ஒருத்தி ஒன்று எண்ணப்படுகின்ற இந்த சுற்றுணர்வாகிய இந்த உலகு இருக்குல்ல, அது உற்பத்தி திரி நாசம் முடித்து அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்படி இன்னொன்று வந்து சுற்றுணர்வாகிய பிரபஞ்சம் சுற்றுணர்வு இன்றி நின்ற சங்காரத்தின் வழியில் சுதந்திரம் இன்றிலாம் அப்படிம்பாரு. அப்ப இறைவனுக்கு சுற்றுணர்வு இல்லை, அப்போ உலகத்துல சுற்றுணர்வு இருக்கு. அந்த சுற்றுணர்வு இருக்கும்போது அதை அனுபவிப்பது ஆன்மா. அந்த சுற்றுணர்வை கடந்து நின்று சுற்று இல்லாத உணர்வுல உணர்வோடு இறைவன் இருக்கின்றான். அதனால அனைத்தோடும் அந்நியமின் அவையே தானையாக இருக்கின்றான். ஹலோ, அவையே தானையாக இருக்கின்றான். ஆக இப்பேற்பட்ட ஒரு நுட்பம் தமிழ்ல இருக்கு, ஆனா கூட இல்லை. அப்ப இந்த வித்தியாசம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு வித்தியாசம். தமிழ்ல இருக்கிற திருமுறை காலத்திலிருந்து ஆன்மா வந்து காலத்தை செல்ல முடியும், கால உணர்வு இன்றி இருக்க முடியும், அதுதான் வந்து அப்சல்யூட் நாலேஜ், அப்சல்யூட் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த நிலைமைக்கு ஆன்மா போகும்போது அதை அனுபவிப்பது சிவஞானம் என்று அது சிவஞானத்துக்கு விளக்கம் வருது. அப்ப இத வந்து நம்ம சிவஞான போதத்துல மிக மிக சிறப்ப விளக்கி இருக்கிறாரு. ஆக சத்து எது சூன்யம் அப்படின்ட்டு அது வந்துடும். அந்த சிவஞானத்தை யார் அனுபவிக்கின்றார்களோ அவர்கள் வந்து எதிர் அது என்று சுத்தி முடியாது, ஆக அந்த மாதிரியான நிலைமையில இந்த ஒற்றுமை வேற்றுமை. அங்க இன்னொன்னு வந்து ரசல் அப்படிங்கும் போது, நான் இளமை காலத்துல ரசலுடைய லாஜிக்கை வைத்து தான் என்னுடைய ஆராய்ச்சி தொடங்கினேன். இந்த ஒற்றுமை